إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيحسب الإنسان أن يترك سدى وقال الله سبحانه وتعالى أيضا أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون وقال الله سبحانه وتعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أخرجه البخاري في صحيحه சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே குறித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் வீருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபியூங்கள் தபூ தாபியீங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏவப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்டவைகளில் இருந்து விலகி நடப்பதிலே கூடிய கவனம் செலுத்துமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை மனிதர்களாக தெரிவு செய்து மிகப்பெரிய ஒரு நோக்கத்துடன் அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழுவதற்கு ஒரு வாழ்க்கையும் தரப்பட்டு அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துடன் இந்த உலகத்திலே வாழுவதற்குத்தான் மனிதர்களாகிய எங்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கிறார். மனிதர்களாக படைக்கப்பட்ட எங்களுக்கு நினைத்தபடி வாழ முடியாது, மனம் போன போக்கிலே வாழ முடியாது, எப்படியும் வாழ முடியாது, எதையும் செய்ய முடியாது. எங்களுக்கென்று உலகத்திலே வாழுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்நியர்களைப் போல, யகூதியைப் போல, நஸ்ரானியைப் போல, முஸ்லிக்கை போல, மஜூசியைப் போல அல்ல, முஸ்லிமாக வாழ வேண்டிய மனிதன். பெரியோர்களே, சகோதரர்களே, மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வெறுமனே சாப்பிடுவது, குடிப்பது, இன்பம் அனுபவிப்பது, அதனுடைய நேரம் வரும் பொழுது மரணித்து மண்ணோடு மண்ணாகி விடுவது. இது மிருகத்துடைய வாழ்க்கை. அதற்கு அதனுடைய பார்வையிலே இரவும் சமம் பகலும் சமம். அதற்கு ஒரு பொறுப்பு கிடையாது. எதையும் சாப்பிடலாம், எதையும் குடிக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படியும் செய்யலாம், அப்படியே மரணித்து விடலாம். அத்துடன் அதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இது மிருகத்துடைய வாழ்க்கை. இதனால் தான் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மிருகத்துக்கு ஒப்பிட்டு காட்டும். லஹும் குலூபுன் லா யஸ்மவுன பிஹா வலஹும் அயுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதான் லா யஸ்மவுன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல்ஹும் அல்ல. அவர்களுக்கு பார்வைகள் இருக்கிறது. பார்வையின் மூலம் உலகத்திலே எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டானோ அதனை பார்க்கவில்லை. உலகத்திலே கேள்விகள் அவனுடைய உள்ளங்களை நோக்கத்தை பயன்படுத்துவதற்கு செயல்படுத்தவில்லை. எனவே அவர்கள் மிருகத்தை போல, ஆடு மாடு ஒட்டகங்களை போல இல்லை, அதைவிட கேவலம் கெட்டவர்கள். பெரியவர்களே, சகோதரர்களே, நோக்கம் இல்லாமல் வாழக்கூடிய மனிதனை அல்லாஹ் மிருகத்துக்கு ஒப்பிடுகிறான். யத்தமத்தவுன வயக்குலூன கமா தஃபுலுல் அன்ஆம் வன்னாரு மஸ்வல் லஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் குடிக்கிறார்கள், அவர்கள் அனுபவிக்கிறார்கள், நினைத்தபடி செயல்படுகிறார்கள் மிருகங்களைப் போல. ஏன்? அவர்களுக்குரிய தங்குமிடம் நரகம். பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு நோக்கத்துடன் அனுப்பப்பட்டவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ் எங்களிலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னுடைய தொழிலாக இருக்கலாம், என்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், நான் செய்யக்கூடிய ஏனைய காரியங்களாக இருக்கலாம், நான் பணம் சம்பாதிப்பதாக இருந்தாலும், குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும், குழந்தையை பெற்றெடுப்பதாக இருந்தாலும், வாழ்க்கையிலே உள்ள ஒப்பந்திலும் அல்லாஹ் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை உலகத்திலே இவர் நிலைநாட்டினால் வெற்றியாளர். அப்படி இல்லை என்றால் தண்டனைக்கு தகுதியான. உதாரணத்திற்கு, தொழில் செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் செய்யக்கூடியவை. காபிரும் செய்கிறான், முஸ்லிமும் செய்கிறான். ஆனால் காபிருடைய உணர்வுடன் முஸ்லிமுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. காபிருடைய உணர்வுடன் முஸ்லிமுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கும் இஸ்லாத்திலே முறை இருக்கிறது, அதனை செலவழிப்பதற்கும் முறை இருக்கிறது, அதனை சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்திலும் இஸ்லாத்திலே நோக்கங்களை வைத்திருக்கிறது. அந்த நோக்கத்துடன் செயல்படுத்தினால்தான் அந்த வியாபாரத்தின் மூலம், பணம் சம்பாதிப்பதன் மூலம் வெற்றி அடையலாம். அல்லது அப்படி இல்லை என்றால் அந்த சம்பாதிப்பு தான் அவனை நரகத்துக்கு கொண்டு போகும். அவன் வட்டி எடுக்கிறான் என்பதற்காக வேண்டி இவருக்கும் வட்டியிலே கை வைக்க முடியாது. அவன் ஏமாற்றி சம்பாதிக்கிறான் என்பதனால் இவனுக்கும் ஏமாற்ற முடியாது. அவன் பொய் சொல்லுகிறான், அவன் ஏமாற்றுகிறான், அவன் மோசடி செய்கிறான், அவனுக்கு அடுத்தவனுக்குரிய உரிமை என்ற உணர்வே கிடையாது. இவருக்கும் முஸ்லிமுக்கும் அப்படி பணம் சம்பாதிக்க முடியாது, அப்படி வருமானத்துக்குரிய ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அப்படி செய்தால் இந்த தொழில் தான் இவனை நரகத்துக்கு இழுத்துச்சு. அவனுக்குத்தான் தொழுகை கிடையாது, இவருக்கும் தொழுகை இல்லாமல் சம்பாதிக்க முடியாது. பருமான தொழுகையை மண்ணாக்கிவிட்டு பணம் சம்பாதிக்கிறான். இரவெல்லாம் சம்பாதித்து விட்டு காலையிலே சுபமில்லாமல் தூங்குகிறான். அந்நியனைப் போல, யகூதியைப் போல ரப்புடைய கடமையை பாழாக்கிக் கொண்டு பணம் சம்பாதித்தால் இந்த தொழில்தான் இவனை நரகத்துக்கு இழுத்துச் செல்லும். நாளைக்கு இவனை நரகத்துக்கு போடுவதற்குரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இவனுடைய இந்த தொழில்தான் முன்வைக்கப்படும். நீ தொழில் செய்தாய், நீ பணம் சம்பாதித்தாய், வருமானத்துக்குரிய ஒரு வழி ஏற்படுத்திக் கொண்டாய், ஆனால் அங்கே எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. நீ அந்நியனை போல் செயல்படுத்தினாய், நீ நரகத்துக்கு செல்வதற்குரிய குற்ற காரணம் இதுதான். தொழில்தான் இவருக்கு நரகத்துக்கு காரணமாகும். பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒவ்வொன்றிலும் ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் அந்த இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாட்டை எடுத்து காட்டுகிறது. இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா.
முழு செயல்களும் எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கூலி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பதெல்லாம் நன்மையோ தண்டனையோ, சுவர்க்கமோ நரகமோ, நல்ல வாழ்வோ கெட்ட வாழ்வோ, அவரவர்களுடைய எண்ணத்தை வைத்து. நான் ஹுத்பா செய்கிறேன், பயான் பண்ணுகிறேன், இந்த மிம்பர் மேடையிலிருந்து ஹுத்பா செய்கிறேன் என்பதற்காக வேண்டி கூலி கிடையாது. அல்லாஹ் என்னிடத்திலிருந்து பார்க்கிறான், இவன் எந்த எண்ணத்துடன் இந்த ஹுத்பாவை செய்கிறான். மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி, மக்களுடைய திசையை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக வேண்டி, மக்களிடத்திலே பெயரையும் புகழையும் அடைவதற்காக வேண்டி, அல்லது பயான் நன்றாக இருந்தது என்று அப்படி ஒரு வார்த்தையை கேட்பதற்காக வேண்டி இந்த மிம்பர் மேடை பயன்படுத்தப்படும் என்றால், கியாமத்திலே அவனுடைய உதடுகள் நெருப்பு கத்தரை கோரினால் வெட்டப்படும் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. அல்லாஹ் கவனிப்பதை பயான் பண்ணியதை அல்ல, எந்த நோக்கத்தில் இவர் உபதேசம் செய்தார். அல்லாஹ் தொழிலும் இதனை கவனிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், மூன்று நோக்கத்துடன் யார் பணம் சம்பாதிப்பாரோ, மூன்று நோக்கம், தஅஃபுஃபன் அனி சுஆல், நான் யாரிடத்திலும் கை நீட்ட கூடாது, என்னுடைய தேவையை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இவருடைய பணம் சம்பாதிப்பதனுடைய நியத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார். என்னுடைய தேவைகளை ஹலாலான வழியில் நான் தேடிக்கொள்ள வேண்டும், ஹராத்தின் மீது கை வைக்கக் கூடாது, அடுத்தவனிடம் கை நீட்டக்கூடாது. முதலாவது நியத். இரண்டாவது அதன், என்னுடைய மனைவி மக்களுடைய தேவைகளை நான் ஹலாலான வழியிலே நிறைவேற்ற வேண்டும், யாரிடத்திலும் அவர்களை போய் கை நீட்ட வைக்கக்கூடாது, அவர்களை ஹராத்திலே விழுத்தாட்டிவிடக் கூடாது, அவர்களுக்கு ஹராத்தை சாப்பிட கொடுக்க கூடாது. நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ஹலாலை சம்பாதித்து மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது நியத்து, என்னுடைய தேவை போக, என்னுடைய மனைவி மக்களுடைய தேவை போக, மேலதிகமான வற்றிலிருந்து நல்ல வழிகளிலே செலவழிக்க வேண்டும். நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், நான் சதகாக்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளிலே நிறைய செலவழிக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை கவனிக்க வேண்டும், கஷ்டத்தோடு உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சிரமப்படக்கூடியவர்களுடைய சிரமத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற இந்த மூன்று நியத்துடன் ஒருவர் பணம் சம்பாதிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த நியத்துடன் பணம் சம்பாதித்தால் அவருக்குரிய நன்மையும் கூலியும் என்னவென்றால், லக்கியல்லாஹ வவஜுஹு கல் கமர் லைலத்தல் பத்ர், அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், அவருடைய முகம் கியாமத்துடைய நாளிலே 14வது நாள் சந்திரன் இலங்கிக் கொண்டிருப்பதை போன்று இலங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலே, பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்பார். நல்ல நியத்துடன் நோக்கத்துடன் பணம் சம்பாதித்தவருக்கு வெறுமனை எல்லோரையும் போன்று சம்பாதிக்க முடியாது. அதே ஹதீஸுடைய தொடரிலே வருகிறது, வெறுமனை பெருமைக்காக வேண்டி சம்பாதிக்கும், பணம் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய ஊர் வீட்டை அப்படி கட்ட வேண்டும், எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும், எல்லோருடைய பார்வையும் என்னுடைய வீட்டின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும், அப்படி ஒரு வீடு அடிக்க வேண்டும் என்று பெருமைக்காக வேண்டி பணம் சம்பாதிக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும், அது அப்படிப்பட்ட வாகனமாக இருக்க வேண்டும், எல்லோருடைய கவனமும் நான் பாதையில் அந்த வாகனத்தை செலுத்தும் போது என்னுடைய வாகனத்தின் பக்கம் தான் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணத்துடன் பணம் சம்பாதிக்கும். வெறுமனே ஒன்று திரட்டுவதற்கு, பெருமைக்காக வேண்டி, ஆடம்பரத்துக்காக வேண்டி, வெறுமனே இந்த நோக்கங்களுக்காக வேண்டி பணம் சம்பாதித்தால், ஹலாலாக சம்பாதித்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லக்கியல்லாஹ், அல்லாஹுவை அவர் சந்திப்பார், அல்லாஹ் அவனுடன் கோபமுற்றவனாக இருக்கும் நிலை, அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதித்தவனாக இருக்கும் நிலை. பெரியோர்களே, சகோதரர்களே, ஹலாலான பணத்தையே தவறான எண்ணத்துடன் சம்பாதித்தால் இந்த கேடு என்றால், ஹராமான வழியிலே சம்பாதித்தவனுக்கு, வட்டியிலே தன்னை ஆக்கிக் கொண்டவனுக்கு, இரவு பகலாக அதிலே உரண்டு பிறந்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு, ஒரு கூட்டத்துக்கு அந்த வட்டியை பற்றி கவலையே கிடையாது, அல்லாஹ்வுடைய லானத்துக்குள்ளாக்கப்பட்ட பயங்கரமானவன் தான் வட்டியோடு சம்பந்தப்பட்ட கயாமத்துடைய நாளுடைய பைத்தியக்காரன் என்று குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை எங்கிருந்தும் வரலாம், மேலிருந்தும் வரலாம், கீழிருந்தும் வரலாம், வலப்புறத்தினாலும் வரலாம், இடப்புறத்தினாலும் வரலாம். அது எந்த வடிவத்தில் எப்படி வரும் என்பதை தெரியாது. ஏன் பக்தியுடன் நீ சம்பந்தப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடன் யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய தண்டனைகள் எந்த திசையிலும் வரலாம். அவர் எதிர்பார்த்திருக்க வேண்டியது. பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே ஒரு முஸ்லிமுக்கு நோக்கம் இல்லாமல் வாழ முடியாது. பணம் சம்பாதித்தால் நோக்கை மறுமையாக இருக்கும். திருமணம் முடிக்கிறார், ஒரு மனைவியை தனக்கு ஹலாலான மனைவியாக எடுத்துக் கொள்ளுகிறார். ஏன் திருமணம் முடிக்கிறார்? எதற்காக வேண்டி திருமணம் முடித்தார்? எல்லோரையும் போன்று ஜொலி பண்ணுவதற்கா? வெறுமனை ஆசையை மாத்திரம் தீர்த்துக் கொள்வதற்கா? பெரியோர்களே, சகோதரர்களே, திருமணம் பண்ணுவதற்கு, திருமணத்திலும் ஒரு மனைவியை ஹலாலான மனைவியாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் அந்த இஸ்லாம் சில நோக்கங்களை வைத்திருக்கிறது. அந்த திருமணத்தின் மூலம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் அவன் வெற்றியாளன், அவர் கண்ணியத்துக்குரியவர், அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரியவர், மறுமையிலே உயர்ந்த அந்தத்துடையவர். திருமணம் முடித்து திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் கியாமத்துடைய கேவலத்துக்கே அவனுக்கு காரணமாகிவிடும். பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கக்கூடியவருக்கும் நோக்கம் சொல்லி தருகிறார். ஒருவர் திருமணம் முடிக்கிறார், ஒரு மனைவியை கையிலே எடுத்துக்கொண்டார். இப்பொழுது இவருடைய பொறுப்புகளும் நோக்கங்களும் என்ன? ஆசையை நிறைவேற்றுவது மாத்திரம்தான் நோக்கமாக இருந்தால் அதைத்தான் மிருகமும் செய்கிறது, அதைத்தான் யகூதியும் செய்கிறார், அதைத்தான் நசராணியும் செய்கிறார். அந்த குறுகிய சிந்தனையிலே திருமணம் முடிக்கக்கூடியவன் தான் சில நேரத்தில் அந்த மனைவிக்கே அநியாயம் செய்து விடுகிறார், அவளுக்கு மோசடி செய்து விடுகிறார். இரண்டு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு நடு பஜாரிலே அவளை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறான், தவறான வழியிலே செல்லுகிறான், வெளிநாட்டுக்கு போய் பல வருடங்கள் இருக்கிறான். இந்த மனைவியுடைய பத்தினித்தனத்தை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. சில நேரங்களிலே அவர் சீரழிந்து விடுகிறார், அவனுக்கும் ஹராமான தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது, அவனும் போய் அசிங்கத்திலே விழுந்து விடுகிறான். யார் காரணம்? நோக்கமில்லாமல் திருமணம் முடித்து பெருமனே மிருகத்தை போல ஆசையை நிறைவேற்றுவ மாத்திரம் நோக்கமாக கொண்டான், மறுமையை பற்றி கவலைப்படவில்லை. இந்த மனைவியை நான் திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு இவரின் மூலமல்லா குழந்தைகளை தந்திருக்கிறான், இப்பொழுது எனக்குரிய பொறுப்புகள் என்ன, நான் என்ன இது, எனக்கு என்ன கடமைகள் இருக்கிறது, இதனை சரியாக நான் நிறைவேற்றுகிறேனா, அல்லாஹ்விடத்தில் என்னுடைய மனைவியின் விடயத்திலே கியாமத்தில் எனக்கு தப்ப முடியுமா, குழந்தைகளின் விடயத்திலே தப்ப முடியுமா, நான் இந்த அமானியத்தை சரியாக நிறைவேற்றுகிறேனா என்ற முழு விடயங்களையும் நோக்கத்தையும் கவனிக்காமல் மறந்து வெறுமனே ஏதோ குறுகிய நோக்கத்துடன் வாழ்ந்தால் இவன் பயங்கரமாக கியாமத்திலே பிடிக்கப்படக்கூடிய. பெரியோர்களே, சகோதரர்களே, திருமணத்துக்கும் ரசூலுல்லா நோக்கம் சொல்லி தருகிறார். முதலாவது சொல்லுகிறார்கள், திருமணம் முடிப்பதின் மூலம் மூன்று நீயத்திலே முதலாவது நீயத் இப்ப பத்தினித்தனம். நான் ஏன் திருமணம் முடித்தேன், நான் ஏன் திருமணம் முடிக்கிறேன், அல்லது நான் ஏன் திருமணம் முடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பத்தினித்தனம், நான் என்னுடைய எல்லா உறுப்புகளையும் ஹராத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். முதலாவது நீயம், நான் என்னுடைய கண்ணை ஹராத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும், என்னுடைய உறுப்புகளை ஹராத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும், என்னுடைய சிந்தனைகளை ஹராமான உணர்வுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கி தந்த ஒரு மனைவியிலே என்னுடைய ஆசையை நான் தீர்த்துக் கொள்ள வேண்டும், அடுத்த முழு ஹராமான விடயங்களில் இருந்தும் நான் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நான் பேஸ்புக்கிலே போய் பாவத்தை பார்க்க மாட்டேன், நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பாவத்தை பார்க்க மாட்டேன், நான் நவீன சாதனங்களை பயன்படுத்தி ஹராத்துக்கு உதவி எடுக்க மாட்டேன், நான் தனிமையை பயன்படுத்தி பாவம் செய்ய மாட்டேன். நான் திருமணம் முடித்த ஹலாலான மனைவியை இன்னொரு பெண்ணுடன் ஹராமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன், அவருடன் ஹராமான சில விடயங்களிலே ஈடுபட மாட்டேன். எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியது ஒன்று, குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது, ஒரு ஹலாலான மனைவியின் மூலம் உனக்கு உன்னுடைய தேவையை போதுமாக்கிக் கொள்ள முடியாதா, இன்னும் தேவை இருக்கிறதா, ஹராத்திலே விழுந்து விடுவாய் என்ற பயன் இருக்கிறதா? இதோ உனக்கு அனுமதி, இரண்டை முடித்துக் கொள்ளலாம், மூன்றை முடித்துக் கொள்ளலாம், நாலு வரையிலே முடித்துக் கொள்ளலாம். ஹராத்தின் மீது கை வைத்து விடாதே. அந்நிய பெண்ணுடைய அழகை ஹராமான வழியிலே நீ பார்த்து விடாதே. அது பயங்கரமான மோசடி. நீ ஒருவரை ஒரு பெண்ணுடைய அழகை அனுபவிப்பது உனக்கு அனுமதி இல்லாத, அனுமதி வழங்கப்படாத ஒரு பெண்ணுடைய அழகை நீ அனுபவிப்பது, அவர் யாரோ ஒருவருடைய மகள், அவர் யாரோ ஒருவருக்குரிய கணவன், அது அவர்களுக்குரிய ஹக்கை நீ திருடிக் கொண்டிருக்கிறார்.
இதனால் தான் பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கணவன் விளங்க வேண்டும். முதலாவது என்னுடைய நோக்கம், நான் பத்தினித்தனமாக வாழ வேண்டும், ஹராத்திலிருந்து என்னுடைய உறுப்புகளை நான் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் பேசியது மாத்திரம் இல்லாமல் சமூகம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி செய்தும் காட்டியிருக்கிறார். சஹீஹ் புகாரியிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார். தனக்கு முன்னால் ஒரு அழகான பெண் சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கண்டுவிட்டார். ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை அஜபத்துஹு இம்ரா, அந்த பெண்ணுடைய அழகை ரசூலுல்லாஹ் கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக என்ன செய்தார்கள், உம்மத்துக்கு படித்து தருகிறார். ஒரு பெண்ணை கண்டு உன்னுடைய உள்ளத்தில் ஏதாவது எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி விட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல் ரீதியாக படித்து தருகிறார்கள். உடனடியாக வீட்டுக்கு வந்தார்கள். தன்னுடைய மனைவி ஒருவரை அழைத்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு அவனுடைய உள்ளத்திலே ஏதாவது தவறான எண்ணங்களை சைத்தான் ஏற்படுத்திவிட்டால், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிவிட்டால், உனக்குரிய ஹலாலான மனைவியிடத்திலே வந்து அந்த தேவையை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அவரிடத்திலே இருப்பதை போன்றுதான் உன்னுடைய மனைவியிடத்திலும் இருக்கிறது. ஹராத்தின் மீது கை வைத்து விடாதே, ஹராத்திலே போய் விழுந்து விடாதே. இந்த ஹராமான பார்வை இருக்கிறது, இது ஒரு அஹராமான பார்வை அல்ல. மனிதனை போய் பயங்கரமான விபச்சாரம் வரையிலே அவனை தள்ளிவிடும். இதனால் உங்களுடைய பார்வைகளை ஹராத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய முகங்களில் உள்ள நல்லோர்களுடைய அடையாளங்கள் அப்படியே பறித்து எடுக்கப்படும். பதிவு செய்யப்பட்டது. அந்நிய பெண்ணை ஹராமான முறையிலே பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த பாவத்தை நீ தவிர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த பாவத்திலே தௌபா இல்லாமல் ஈடுபட்டால் உன்னுடைய முகத்திலே உள்ள நல்லோர்களுடைய தீனத்தும் அழகும் கலட்டப்பட்டுவிடும். லதுக் தகுன்ன வுஜூஹுக்கும், பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்து. முதலாவது நோக்கம் பத்தினித்தனம், இரண்டாவது திருமணம் முடித்து அல்லாஹ் ஒரு ஹலாலான மனைவியை தந்திருக்கிறான். கடமைகளில் இரண்டாவது கடமை ஹதீஸ் சொல்லி தருகிறது, அந்த மனைவிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஹலாலான வழியிலே சாப்பிட கொடுப்பது. ஹலாலை தேடி கொடுப்பது ஒரு ஆணுடைய கடமை. மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஹலாலை மாத்திரம் சாப்பிட கொடுப்பது, ஹலாலை மாத்திரம் உடுக்க கொடுப்பது, ஹலாலான வீட்டிலே வாழ வைப்பது, ஹலாலான காணியிலே வீடு கட்டி கொடுப்பது, ஒவ்வொன்றும் ஒரு ஆணுடைய கணவனுடைய பிரதானமான கடமை. பட்டியிலே போய் கை வைத்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தான் மனைவிக்கும் குழந்தைக்கும் செலவழிக்கிறார்கள் என்றால் மனைவிக்கும் குழந்தைக்கும் இவன் மோசடி செய்கிறான். இதனால்தான் ஒரு தந்தையுடைய பொறுப்பு மகளை திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது முதலாவது பார்க்க வேண்டும் அவனுடைய வருமானம் எவ்வளவு என்பதை அல்ல, அவனுடைய வருமானத்துடைய வலி எப்படி இருக்கிறது. சிலர் தெரிவு செய்வதை இடை வைத்து தவறு சொல்லவில்லை, யாரும் பிழையாக விளங்க வேண்டாம். சிலர் எதை நோக்குகிறார்கள் என்றால், எது பெருமையாக தெரிகிறது என்றால், மகளுக்கு ஒரு ஜப்பான் கணவன் தேவை, லண்டன் மாப்பிள்ளை தேவை, துபாயிலே சம்பாதிக்கக்கூடியவன் தேவை. துபாயில் சம்பாதிப்பதோ லண்டனில் சம்பாதிப்பதோ ஜப்பானில் சம்பாதிப்பதோ தவறு கிடையாது. ஹலாலான வழியிலே சம்பாதித்தார்.
ஆனால் அவனிடத்திலே உள்ள தீனை பார்க்கவில்லை, அவனுடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்பதை பார்க்கவில்லை, அவனிடத்திலே மார்க்க பக்குவம் இருக்கிறதா என்பதை பார்க்கவில்லை, வெறுமனே வருமானத்தை பார்த்தார். என்னுடைய மகளை முடித்துக் கொடுத்ததன் பின்னால் அவளை காரிலும் வாகனத்திலும் ஏற்றி செல்ல வேண்டும், அவருக்குரிய வசதி மருமகனிடத்திலே இருக்கிறதா என்பதைத்தான் பார்த்தாரே தவிர என்னுடைய மகளுடைய பத்தினித்தனத்தை பாதுகாப்பானா, பேணுதலை பாதுகாப்பானா, சர்தாவை பாதுகாப்பானா, மகரமியத்தை பாதுகாப்பானா, வெக்கஸ்வோகத்தை பாதுகாப்பானா, தொழுகையை படித்துக் கொடுப்பானா, சூரத்து சாத்தியாவை கற்றுக் கொடுப்பானா, ஹலாலை சம்பாதித்துக் கொடுப்பானா என்பதை போன்றதை கவனிக்கவில்லை. வெறுமனை உலகத்தை கவனித்து மகளை கையிலே கொடுத்த எத்தனையோ பேர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். மிம்பரில் இருந்து நடந்த உண்மையை சொல்லுகிறேன். வல்லாஹி, ஒரு இடத்துக்கு சென்றேன், ஒரு பகுதிக்கு சென்றேன். அந்த வீட்டுக்குள்ளே சென்றவுடன் அந்த வீடு மையத்து வீட்டை போன்று இருந்தது, ஆனால் யாரும் மரணித்திருக்கவில்லை. அந்த தந்தையிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலே சொன்னார், வாழ்க்கையிலே அவசரப்பட்டு தெரியாதனத்தினால் பயங்கரமான ஒரு ஆபத்திலே விழுந்து விட்டேன். என்ன நடந்தது? சொன்னார்கள், 20 வயது என்னுடைய மகள் இப்பொழுது இத்தாவிலே இருக்கிறாள். தலாக் சொல்லப்பட்ட நிலையிலே நடந்தது என்ன? இல்லை, வெறுமனே துபாயிலே சம்பாதிக்கக்கூடியவன் என்ற ஒன்றே கவனித்தேன். குடும்பத்திலே சிலரும் நல்ல அபிப்பிராயம் சொன்னார்கள், அவனிடத்திலே அல்லாஹுடைய பயம் இருக்கிறதா, நல்ல தன்மை இருக்கிறதா, மார்க்க பக்தி இருக்கிறதா என்பதை எல்லாம் கூடுதலாக கவனிக்கவில்லை. வெளிரங்கத்தை பார்த்து என்னுடைய நன்றாக அழகாக வளர்த்த மகளை ஒப்படைத்தேன். சொல்லுகிறார் அந்த தந்தை, நேரடியாக அவர் சொன்னதே சொல், மகளை எப்படி வளர்த்தேன் என்றால் நானே வாகனத்திலே கூட்டிக் கொண்டு போவேன், டியூசன் முடிந்து நானே கூட்டிக் கொண்டு வருவேன், வேறொருவரிடம் அப்படியும் கூட நான் ஒப்படைக்கவேன். பத்தினித்தனத்தை பாதுகாத்தேன் 20 வருடமா, ஃபர்தாவை பாதுகாத்தேன் 20 வருடமா, நல்ல வழியிலே ஒழுக்கத்துடன் வளர்த்தேன். ஆனால் திருமணத்தின் பொழுது கணவன் முடிவு செய்யும் பொழுது என்னால் சிறிய ஒரு தவறு நடந்தது, பயங்கரமான ஆபத்திலே வந்து இருந்துவிட்டு முடித்து கொடுத்தேன். அவன் 1 மாதம் இருந்துவிட்டு துபாய்க்கு அழைத்து சென்றான். துபாயிலிருந்து இறங்கிய உடனே அவன் செய்த வேலை என்ன? அவர் சொன்னார், பியர் போத்தரை கையில் எடுத்தான். என்னுடைய மகளுடைய கணவர் அந்த துபாயிலே போய் இறங்கிய உடனே அவனை வரவேற்பதற்கு அவனுடைய நண்பனும் நண்பியும் ஒரு ஜோடு வந்திருக்கிறார்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய மதத்தின் முறையிலே இவனும் நடந்து கொண்டான், கை கொடுத்தான், இன்னும் எத்தனையோ விடயங்களை செய்தான். என்னுடைய மகள் மனைவி பக்கத்திலே இருக்கிறான். என்னுடைய மகளை பார்த்து அவன் சொல்லி இருக்கிறான், இப்பொழுது நாம் ரூமுக்கு போறேன், என்னுடைய நண்பர்மார்கள் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எல்லாம் வருவார்கள், நீ ஒளிந்து கொண்டே மறைந்து கொண்டே வெட்கத்துடன் இருக்கக்கூடாது, என்னுடைய மானத்தையும் போக்கிவிடக்கூடாது, அவர்களுடன் நன்றாக மூவ் பண்ணி பேச வேண்டும், அப்படித்தான் என்னுடைய கூட்டாளிமார்கள் எதிர்பார்க்கிறார் என்று அதுதானே சிலருக்கு பெருமை. மனைவியுடைய அழகை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு போக வேண்டும், மனைவிக்கு மாஸ் மனைவியை பொன் பார்த்து விட்டு வந்து நண்பனிடத்திலே பொகவை காட்டி கேட்கிறான், இவருக்கு எத்தனை மாஸ் போடலாம்? வெட்கம் எடுக்கப்பட்ட காலத்திலே இருக்கும். அவனுக்கு மாத்திரம் அனுபவிப்பதற்கு ஹலாலாக்கப்பட்ட அழகை முழு உலகத்துக்கும் காட்டி செல்லுகிறார். யாரும் தவறாக நினைக்காதீர்கள், காரிலே முன்னால் அமர்த்தி, வேலிலே முன்னால் அமர்த்தி தன்னுடைய முழு அழகையும் காட்டிக்கொண்டு முழுவதுக்கும் காட்டிக்கொண்டு இவர் செல்லுகிறார். இது இவனுக்கு பெருமையாக தெரிகிறது. ஆனால் அவனுடைய அழகை கண்டு இவர் ஒரு பிரயாணத்தை முடித்து வருவதற்குள்ளே எத்தனையோ கண்கள் தினா செய்து முடித்துவிட்டது. இந்த முழு குற்றத்துக்கும் இவன் தான் ஆளாக வேண்டும். என்னுடைய மனைவியுடைய அழகை கண்டு ஒருவனுடைய ஒருவன் ரசித்து விட்டால் அவனுடைய கண் தினா செய்கிறது. அந்த தினாவுக்கு காரணம் இந்த வெட்கம் இல்லாத கணவன், ரோஷம் இல்லாத கணவன், அல்லது வெட்கம் இல்லாத பண்டை. மகளை நான் ஏன் இப்படி அனுப்பினேன்? என்னுடைய மகளின் அழகை கண்டு அவனுடைய கண் தினாவிலே ஈடுபட்டு விட்டு. பெரியவர்களே, சகோதரர்களே, அவள் சொன்னான், அந்த 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 தந்தை சொல்லுகிறார், இவன் சொன்னான், என்னுடைய மகனை பார்த்து மகளை பார்த்து நண்பர்மார்கள் வருவார்கள், மூ பண்ணி அழகாக பேச வேண்டும், ஒளிந்து கொண்டே குனிந்து கொண்டே மறைந்து கொண்டே தலை குனித்துக் கொண்டே வெட்டுத்தவராக எல்லாம் இருக்கக்கூடாது, நாளைக்கு என்னை குழப்புவான். பெரியவர்களே சகோ, இன்னும் சில விடயங்களை சொல்லக்கூடாத விடயங்களையும் சொன்னான். இப்படியெல்லாம் மோசமாக நடந்து கொண்டு கடைசியாக என்னுடைய மகளை வைத்துக் கொண்டே போனிலே இன்னும் ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி மோசமான ஒரு கஷ்டப்பட்டு ஒன்றரை மாதத்துக்கு பின்னால் நாட்டுக்கு வரவழைத்து இப்பொழுது டிவோர்ஸ் இத்தாவில் இருக்கிறார். ஒரு மாதம் கூட ஒழுங்காக வாழவில்லை. நான் என்னுடைய மகனுக்கு செய்த அநியாயம் இது என்று சொல்லி அவர் ஏங்கி ஏங்கி அழுகிறார். இப்படி ஒரு தந்தை மகளுடைய பதுவாவுக்காளாக இருக்கும். எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள். மகள் இருக்கும் பொழுது மகரிபுக்கு பின்னால் குர்ஆன் ஓடுவார், ஜிக்ரு செய்வார், வாக்கியா ஓடுவார், சஜதா ஓடுவார், முழுக் ஓடுவார். ஆனால் இப்பொழுது நடந்தது என்ன? எந்த மகரிபுக்கு பின்னால் வாக்கியாவும் சஜதாவும் ஓடிக்கொண்டிருந்தாலோ, சுபகுக்கு பின்னால் யாசினோடும் வளமையிலே இருந்தால், திருமணத்துக்கு முன்னால் சஹஜத்துடைய நேரத்தில் எழும்பி சஹஜத்துவார். ஆனால் கவலை, திருமணம் முடித்து கொடுத்தேன், மருமகன் பக்குவம் இல்லாதவன், பேரன் இல்லாதவன், சுபமில்லாமல் மகளும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல மார்க்க புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட இடத்திலே பட செய்திகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மகரிபுக்கு பின்னாலும் டிவிக்கு முன்னால் மகளை வைத்துக் கொண்டு மகள் உட்கார்ந்திருக்கிறாள். இப்படி ஒரு கேவலமான நிலை. என்ன செய்ய? நான் செய்த தவறு மருமகனை தேடும் பொழுது முறையாக தேடவில்லை என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பல பெற்றோர்கள் இருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, திருமணத்தினுடைய இரண்டாவது நோக்கம் ஹலாலை சம்பாதித்துக் கொடுப்பது, ஹராத்தை சாப்பிட கொடுப்பது மனைவிக்கும் மகளுக்கும் நஞ்சு ஊட்டுவதை விட பயங்கரமானது. ஏன்? அவர்களை துஆ கபூல் செய்யப்படாத நரகத்துக்கு தகுதியான உடம்பாக அந்த உடம்புகளை மாற்றுவி. ரமதானுடைய காலம் வருகிறது. சிலருடைய பாவம், அந்த மகளும் மனைவியும் அழகாக நோன்பு நிற்கிறார்கள். ஆனால் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் இவர் சம்பாதித்துக் கொண்டு வரக்கூடியது ஹராம். பாவம் தெரியாமல் நோன்பு திறப்பதும் புனிதமான மாதத்திலே, நோன்பை விடுவதும் நோன்பை திறப்பதும் நோன்பை பிடிப்பதும் புனிதமான மாதத்திலே, சில மனைவியும் மக்களும் ஹராத்தினால் இவருடைய அந்த அசுத்தமான ஹராமான சம்பாத்தியத்தின் முசீபத்தின் காரணம். பெரியவர்களே, சகோதரர்களே, இரண்டாவது மிக முக்கியமான பொறுப்பு ஹலாலை சம்பாதித்துக் கொடுப்பது. மூன்றாவது ஒரு கணவனுடைய பொறுப்பு, எந்த மனைவியையும் குழந்தைகளையும் பொறுப்புல எடுத்திருக்கிறானோ, இமாம் ரஸ்தாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவதை போல, அப்படி நடக்கும் பொழுது கபீர்த்து நிகாஹா, நான் இவருடைய திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவதன் மூலம் அவர் எதை சொல்லுகிறார் என்றால், இந்த பெண்ணையும் இவரின் மூலமாக பெறக்கூடிய சந்ததிகளையும் சுவர்க்கம் வரையிலே கொண்டு செல்லுவது என்னுடைய பொறுப்பு. ஆனால் இந்த அளவுக்கு சிலர் நினைக்கிறார்கள், வீடு கட்டி கொடுத்து மனைவியையும் மகளையும் குழந்தைகளையும் நன்றாக நல்ல அழகான வீட்டிலே வாழ வைத்திருக்கிறேன், மூன்று நேரம் பரக்கத்தாக சாப்பிட கொடுக்கிறேன், அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நவீன முறையிலே வரக்கூடிய முழு உடுப்புகளையும் வாங்கி கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், மனை மக்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்று முழு கடமையையும் நிறைவேற்றுவதை போன்று பெருமூச்சு விடுகிறார், பெருமை பேசுகிறார். ஆனால் அந்த மனை மக்களுக்கு தீனுடைய பகுதியில் என்ன செய்தீர்கள்? திருமணம் முடித்ததில் இருந்து ஒரு தடவையாவது ஃபர்தான தொழுகையை பற்றி விசாரித்தது கிடையாது. ஒரு நாளாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டி பார்க்கலாம், உனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவோ தெரியுமா என்பதை பார்ப்போமே. அல்லது இவருக்குமோ தெரியாதென்றால் யாரோ ஒருவரை பிடித்து ஏற்பாடு செய்தாவது என்னுடைய பொறுப்பே, என்னுடைய மனைவிக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுப்பது என்னுடைய பொறுப்பே, என்னுடைய மகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக் கொடுப்பது. சில நேரங்களிலே திருமணம் முடித்து பலவரிடம் அந்த பெண்ணுக்கு அவருடைய அசுத்தமான காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் கூட தெரியாமல் ஹராத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார். குழந்தையுடைய சிறுநீரை எப்படி சரியத்துடைய கண்ணோட்டத்திலே கழுவ வேண்டும், துப்புரவு செய்ய வேண்டும் என்பது கூட அந்த மனைவிக்கு தெரியாது. சில நேரங்களிலே உதாரணத்துக்கு குழந்தை வீட்டுக்குள்ளே சிறுநீர் கழித்து விட்டது. சில தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சிறுநீரை துப்புரவு செய்ய வேண்டும், அப்படியே ஒரு ஒரு கோப்பையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு துணியால் துடைத்து அப்படியே அவனை அதாவது துடைத்து அதே பாத்திரத்துக்குள்ளே திரும்ப திரும்ப தண்ணீரை விட்டு துடைத்து விட்டு சென்று விடுகிறார். இந்த பெண் என்ன நினைக்கிறார், நான் சுத்தம் செய்தேன், திரும்பவும் அதே பெண் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள குழந்தை ஈரக்காலுடன் வந்து அவனை மிதிக்கிறது, ஊடெல்லாம் ஓடுகிறது, வெட்டிலும் ஏறுகிறது, முசல்லாவுக்கும் செல்லுகிறது, தொழுமிலத்துக்கும் செல்லுகிறது. குழந்தை நதி சாக்கியது குறிப்பிட்ட ஒரு இடத்தை, தாய் மார்க்க தெளிவு இல்லாததினால் முழு வீட்டையும் நதி சாக்கிவிட்டார். இதனை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஒரு பெண்ணை பொறுப்பெடுத்தால் முழு மார்க்க அறிவையும் கொடுப்பது கணவனுடைய கடமை. அந்த குழந்தைகளுக்கு மார்க்க ஏற்பாடு செய்வது கணவனுடைய கடமை. ஆனால் இன்று எந்த அளவுக்கு இதிலே பராமுகமாக சில ஆண்கள் பொறுப்பில்லாதவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால், ஊரிலே மஸ்ஜிதிலே அறிவிக்கப்படுகிறது பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி. உதாரணத்திற்கு எனக்கு தான் நேரடியாக பயான் பண்ண தெரியாது, அந்த பெண்ணுக்கு நேரடியாக சில விடயங்களை சொல்லிக் கொடுக்க தெரியாது. குறைந்தபட்சம் நடக்கக்கூடிய அந்த பயானுக்கு செல்வதற்காவது ஒரு ஏற்பாடை செய்து மனைவி அப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை போய் நல்ல விடயங்களை கேட்டு சுவர்க்கத்துக்குரியவனாக மாறட்டுமே, குழந்தைகளை அந்த தருவியத்திலே வளர்க்கட்டுமே, இது என்னுடைய பொறுப்பு. இதற்காக வேண்டி நான் ஒரு நாள் ஒபீஸுக்கு லீவு போடுவானே அல்லது விடுமுறை நாளில் தான் வைக்கப்படுகிறது, ஏன் என்னுடைய ஒரு சொந்த காரியத்தை விட்டுவிட்டு நான் குழந்தையை கவனித்துக் கொள்ளுகிறேன், மனைவியை நீ போய் பயான் கேட்டு விட்டு வா என்று கூட ஏற்பாடு செய்யாமல் பொறுப்பில்லாமல் நடக்கக்கூடிய சில ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கயாமத்திலே மாற்ற வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவிலே செய்த பயான்களில் மிக முக்கியமாக மூன்று முறை சொன்னார்கள் ஆண்களை பார்த்து, இத்தகுல்லாஹ பின் நிசா, இத்தகுல்லாஹ பின் நிசா, இத்தகுல்லாஹ பின் நிசா. ஆண்களே பெண்கள் விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே கைதிகளாக வந்திருக்கிறார்கள், பெற்றோர்களிடமிருந்து அமானுதமாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மோசடி செய்து விட வேண்டாம், அவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், அவர்களை நரகத்துக்குரியவர்களாக ஆக்கிவிட வேண்டாம். மார்க்கம் தெரியாததினால் எத்தனையோ பெண்கள் வீடுகளுக்குள்ளே நேரத்தை எப்படி கழிக்கிறார்கள் என்பதை பேச போனால் அதுவே ஒரு தலைப்பாக மாறுகிறது. நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பது தெரியாது, தொழுகை வீணாக்கப்படுகிறது, தொழுகை பாழ்படுத்தப்படுகிறது. இவர் ஒபீஸிலே இருக்கிறார், இவர் கடையிலே இருக்கிறார், அந்த மனைவிக்கு தொழுகையை பற்றி கவலையே கிடையாது. தொழுகை இல்லாத தாய் குழந்தை வளர்த்தால் அந்த குடும்பத்துக்கு எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரப்போகிறது? எனவே இப்படி மிகப்பெரிய பொறுப்பை சுமந்தவர்கள் தான் ஆண்களாகிய நாம். அந்த அடிப்படையிலே மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் வாழ முடியாது. நோக்கத்துடன் வாழ்ந்தால் வெற்றி, நோக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் பயங்கரமான தண்டனை. குர்ஆனே இதைத்தான் அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான். சுதா, இந்த மனிதன் நினைக்கிறானா வெறுமனே சும்மா அவனை படைக்கப்பட்டிருப்பதாக, விசாரணை கிடையாது, எப்படியும் வாழ்ந்துவிட்டு வரலாம் என்று? அப்படி அல்ல, நோக்கம் இருக்கிறது. நோக்கத்துடன் வாழ்ந்தால் வெற்றி அப்படியில்லை என்றால் முடிவு பயங்கரம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உத்தார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. உனக்காக வேண்டி வாழ்ந்து உனக்காக வேண்டி மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. குடும்பங்களோடு ஜன்னத்தில் சிறுதோசில் வாழக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. வஹாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.